சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆண்டவர் முடனே பாடுங்களே. இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே. இந்த இகமதில் நாடும் முழங்குங்களே. வாருங்களே 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 வாருங்களே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராகலே.
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புதுகாலம் 25 ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை மகிழ்வோடு அழைக்கிறேன். எந்த ஒரு மனிதரும் இரண்டு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்கின்ற மைய கருத்தினை இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதே வேளையில் கடவுள்தாமே கொடுக்கிற ஒரு புதிய அழைப்பு என்பது, தவறு செய்கிற மனிதன் அந்த தவறை உணர்ந்து தன் பாவ வழியிலிருந்து அவன் மீண்டுமாய் தலைவனுடைய தண்டனைக்கு தப்பி அவன் நேர்மையான வழிக்கு மாற வேண்டும் என்கிற மற்றொரு கருத்தாகும். ஆகவே ஒற்றை தலைமையான கடவுளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த வழியில் வாழ இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமேன்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யா. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இடங்கும் தேவ தந்தை இறைவனே, ஒரே மகனான உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று நின்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை கேட்டருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வறியோரையும் வாங்கலாமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறைவார்த்தை 4-7 வரை. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளதராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வறியோரையும் வாங்கலாம், கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோப்பின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. மலர கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன், இன்பக் கனவு ஒன்று நான் கண்டேன். இயேசுவின் அருகினில் ஏழைகள் அமர கண்டேன், இறை அன்பினில் அகிலமே உன்றென உணர்ந்து நின்றே.
இயேசுவின் அருகினில் ஏழைகள் அமர கண்டேன். இறை அன்பிலே அகிலமே ஒன்றென உணர்ந்து நின்றேன். பிறர்க்கென வாழ்ந்திடும் மனிதர்கள் பலரை கண்டே பிறர்க்கென வாழ்ந்திடும் மனிதர்கள் பலரை கண்டே பிறர் நலம் பேணிடும் பணியில் ஏனை இழந்தேன். எந்த வாழ்வின் பொருள் அறிந்தேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலர கண்டேன். எங்கும் வனங்கள் மகிழ கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன்.
இரண்டாம் வாசகம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 1-8 முடிய. அன்புக்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ, அரசர்களுக்காகவும் உயர்நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே. கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காகவும் அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடும் கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வமாகுமாறு உங்களுக்காக இளையானேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய துயனர் செய்தியில் இருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 16 இதே வார்த்தைகள் 10-13 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதும், மிகச்சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிகச்சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவிலே நன்பிற்குரியவர்களே, புதுகாலம் 25 ஞாயிறு இறைவார்த்தை வழிபாட்டிற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் நாம் முடிவெடுத்து கொண்டே இருக்கிறோம். இதை நாம் உணர்ந்து பார்க்கிற பொழுது இப்படியாய் நடப்பதை குறித்து நாம் ஆச்சரியப்படுவோம். ஒவ்வொரு நொடியுமே நாம் வாழ்க்கையிலே முடிவெடுக்கிறோம், எதை செய்யலாம், இதையா அதையா, இந்த வலையொலியில் திருப்பலியை காணலாமா வேண்டாமா, மறையுறையை கேட்கலாமா வேண்டாமா, திருப்பலியை முழுவதும் பார்க்கலாமா வேண்டாமா, இல்லாட்டி மறையுறை எழுந்தேற்றம் கடைசி இறைவேண்டல் வீட்டோடு வெளியே போனால் எதிர் வருகின்ற உறவோடு அவரை பார்க்கலாமா வேணாமா, பேசலாமா வேணாமா, இப்படி எல்லாவற்றிலும் நாம் ஒரு முடிவை எடுத்துக்கிட்டே இருப்போம். நம்முடைய மனசு அப்படிப்பட்டது தான். ஒருவேளை நாம் அதை இயல்பாக செய்து பழகியிருக்கலாம். யோசித்து பார்க்கிற பொழுது அது ஒரு மறுக்க முடியாத நம்மோடு ஒன்றாய் கலந்த யதார்த்தமாய் மாறி போயிருக்கு. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு நொடியும் நாம் முடிவெடுக்கக்கூடியவர்களாய்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, நாம் எந்த முடிவெடுக்கப் போகிறோம், யாரை வழிபடுவது, யாரை தேர்ந்தெடுப்பது என்பதில் தான் முக்கியமான செய்தி. இன்னைக்கு வாசகங்களை வாசிக்கிறப்ப நம்முடைய சமகால வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற பல காரியங்கள் இன்னைக்கு வாசகத்தில் இருக்கு. நாம் எல்லாவற்றையுமே இன்னைக்கு மேலோட்டமாய் நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை வேரோட்டமாய் நாம் பயன்படுத்தப் போகிறோம். என்னை பாருங்கள், கடவுள் கொடுக்கிற முதல் செய்தி இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் யாரை தேர்ந்தெடுத்து யார் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பியிருக்கோம். மத்தையின் செய்தி படிக்கிறப்ப அங்கே நமக்கு ஒரு நல்ல அழகான ஒரு செய்தி இருக்கும். யார் இறைவார்த்தையின் மீது வீட்டை கட்டி எழுப்புகிறாரோ எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த வீடு சாஞ்சி போகாது. ஆனால் யார் வந்து இறைவார்த்தையை கட்டி எழுப்பாமல் சாதாரணமாக ஒரு மனித வாழ்க்கையால் வாழ்கிறாங்களோ பிரச்சனை வருகின்ற பொழுது அது ஒரு மணல் மீது கட்டப்பட்ட வீடு போல் இடிஞ்சு போயதுன்னு சொல்லுவாங்க. ஆக அங்கு நாம் தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். நான் கடவுளுடைய வார்த்தை மீது என்னுடைய குடும்பத்தை நான் கட்டி எழுப்பணும், என் பிள்ளைகளை நான் ஒழுக்கத்தில் கட்டி எழுப்பணும், என் கணவனை என் மனைவியை உறவுகளின் சொல்லி எல்லா சொல்லுகளையும் கடவுளுக்கு ஏற்றபடி வாழணும். அப்போ தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நமக்கு துணையாக வருவான்ற ஒரு எண்ணம் இருக்குது. நம் கொலோசியர் 2:7 படிக்கிற பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவில் நீங்கள் வேரூன்றுங்கள். எந்த கிறிஸ்துவில் நீங்கள் வேரூன்றிருக்கிறீங்களோ அந்த கிறிஸ்துவில் நீங்கள் கட்டி எழுப்பப்படுங்கள்னு சொல்லுவார். இன்றைக்கி நற்செய்தி வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் செய்தி, நாம் யாரை அடித்தளமாய் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறோம், கடவுளையா அல்லது இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிற நிலையில்லாத சில காரியங்களையா? முதல் கேள்வி, இரட்டை தலைமை சாத்தியமா? நம்ம எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை ரொம்ப பழகி போன வார்த்தை. ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த வார்த்தை, இந்த ஒரு பதவி எல்லாருக்கும் ஆமாம் சரிதானே நல்லா போதுன்னு நினச்சோனா இன்றைக்கி பார்க்குறோமே அது பொய்யாய் மாறி போயிடுச்சு. ஒருவர் இன்னொருவரை குற்றம் சொல்லுதல், ஒருவர் இன்னொருவர் மீது ஊழல் சொல்லுதல். அப்போ எண்ணி பார்க்கிற பொழுது அப்போ நீங்கள் சேர்ந்து இருக்கிறப்ப செய்த தவறுகளை எல்லாம் மறைச்சிங்களா அப்படின்னு நமக்கு என்ன தோணுது? அங்கே இரண்டு பேருக்கு நம்மால் ஊழியம் செய்யவும் முடியாது, இரண்டு பேர் இணைந்து ஒன்றை வழிநடத்தவும் முடியாது. அங்கே ஒற்றை தலைமை தான் சிறந்தன்னு சொல்லி உலகமும் முடிவெடுக்குது. இந்த ஒற்றை தலைமை யாராக இருப்பது அதுவும் இன்னைக்கு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நீங்களா நாங்களா அப்படின்னு சொல்லி அது சமூகத்தில் மட்டுமல்ல சமய தளத்திலும் அந்த பிரச்சனை வருது. ஒற்றை தலைமையை நாம் யாரை வைப்பது? கடவுளை வைக்கலாமா இல்லாட்டி இந்த உலகத்தை வைக்கலாமான்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரியும். கடவுளை மட்டும்தான் ஒற்றை தலைவராய் முழு முதல் நாயகனாய் தேர்ந்தெடுத்து அவர் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புன்னு சொல்லி. ஆனால் இந்த உலகத்தை கடவுள் படைத்த நாளிலிருந்தே பார்க்கிறோமே, மனிதனுக்கு கடவுள் போல் ஆக வேண்டுமென ஆசை, ஆனால் கடவுள் நிலைக்கு உயர முடியவில்லை. ஆகவே என்ன செய்கிறான்? தன் நிலையில் இருக்கிற மனிதர்களை கீழே தள்ளிவிட்டு நான் உன்னை விட மேலே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவதில் அவர்களுக்கு அலாதி பிரியம். நாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம், கடவுள் ஏன் உலகை படைத்தார், அவரை அறிந்து அன்பு செய்து அவருக்கு பணிவிடை செய்ய. அதே கடவுள் விழித்து சொல்கிறாரு, யாரெல்லாம் கடவுளை அன்பு செய்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய உருவிலும் சாயலும் இருக்கிற சக மனிதனை அன்பு செய்ய வேண்டும். அப்படி அன்பு செஞ்சால் மட்டும்தான் அது கடவுளை அன்பு செய்வதற்கு சமம், அப்படி இல்லைன்னா அது பொய்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம், சக மனித அன்பு சக மனித நேயம் இல்லாத ஒரு உலகம். ஒரு சில உதாரணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்மளாம் இப்போ தான் ஓரளவுக்கு தட்டு தடுமாறி இந்த கொரோனா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பெருந்தொற்றை கடந்து வந்திருக்கிறோம். இந்த பெருந்தொற்று காலத்தில் மனிதர்கள் செய்த ஒரு மட்டமான ஒரு கேவலமான வேலையை பாருங்கள், இந்த சானிடைசர் அப்படின்னு சொல்லி இந்த கிருமி நாசினி அது ரொம்ப கம்மியான விலை தான். ஆனால் அதுக்கு எப்போ டிமாண்டு வருதோ அதனுடைய உற்பத்தி விலை அதனுடைய வியாபார விலையை விட அந்த காலகட்டத்தில் அதை விலை ஏற்றி விற்கிறாங்க. ஏன், அதுக்கு டிமாண்ட் நிறையா இருக்குது. மூஞ்சிக்கு போடுற அந்த ஒரு முகக்கவசம் கூட பார்த்திங்கன்னா 5 ரூபாய் இன்றைக்கின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அது கிடைக்கல, அதோடைய விலை எங்கேயோ இருந்துச்சு. எல்லா சாலைகள்லையும் பார்த்துருப்போம், அங்கங்கே ஒரு மரத்துக்கு கீழே கயிற்றை கட்டி அதில் மாஸ்க் வியாபாரம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்துச்சு. 50, 60, 100 சொல்லி சூழலை பயன்படுத்தி பொருள் சம்பாதிக்குதல். இதுலேயும் இன்னொரு மோசமான யதார்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, யாருமே உணவகங்களில் போய் உட்காந்து சாப்பிட வாய்ப்பு கொடுக்கல அரசாங்கம். நீங்கள் வந்து பார்சல் வாங்கிக்கலாம், பொட்டலங்களாக வாங்கிக்கலாம்னு சொல்லி. நான் ஒரு முறை பயணப்பட்டு வருகிற பொழுது ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்றக்க என் கூட இருந்த ஒருவர் அந்த பொட்டலத்தை பிரித்து பார்க்குறாரு. அவர் எவ்வளோ காசு கொடுத்து எந்த தரத்துக்கு வாங்கினாரோ உள்ளே பிரித்து பார்த்தா அந்தளவுக்கான குவான்டிட்டிக்கு சாப்பாடே கிடையாது, அது ரொம்ப பழசு. ஆக இவங்க என்ன ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, நிப்பாட்டி வந்து கேட்கவா போகிறாங்க, திருப்பி வர்றதுக்கு இ பாஸ்ன்னு சொல்லி அந்த சூழலை பயன்படுத்தி மனிதர்களை உறிஞ்சி பிழைக்கிற கூட்டம் இன்றைக்கி இருக்குது. முதல் வாசகத்தில் அதுதான் ஆமோஸ் மிக கடுமையாய் சாடுகிறார், நீங்கள் வஞ்சித்து பிழைக்கிறீர்கள், ஏழைகளை உறிஞ்சுகிறீர்கள்னு சொல்லி. ஆமோஸ் காலத்தில் இருந்த அந்த ஒரு தீமையை விட இன்றைக்கு இருக்கிற காலத்தில் இன்னும் தீமை அதிகமாக இருக்குது. நாகரீக மனிதர்களாக வாழ்கிறோம்னு சொல்லி நம்மளாம் பெருமைப்பட்டுக்கிறோம். இது ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி, நாகரீகம் உள்ளவர்கள், நம்மை ஆள்வதற்கு தலைவர்கள், சட்டங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறோமானால் இந்த சட்டங்களை பயன்படுத்திய கூட பார்க்குறோம். இன்ன வரைக்கும் ஏழைகளை உறிஞ்சி பிழைக்கிற மிக கேவலமான தலைவர்களும் மிக கேவலமான வியாபாரிகளும் வாழ்கிற உலகம் இது. இந்த 2-3 வருஷத்தில் எத்தனையோ சிறு தொழில்கள்லாம் அழிஞ்சு போயிருச்சு. பல குடும்பங்கள் ஒன்றும் இல்லாமல் கடனாளிகளாகி போயிட்டாங்க. கடனை வாங்கி அடைக்க முடியாமல் நோய் வந்து செத்த குடும்பங்கள் இருக்குது. கொரோனா வந்து கிடையாது, வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் தொழில் இல்லாமல் வேதனைப்பட்டே நெஞ்சு வழியும் செத்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதே காலகட்டத்தில் தான் இந்திய தேசம் உலக அளவிலே மிகப்பெரிய பணக்காரர்களை உருவாக்கி விட்டுருக்கு. யாரிடமிருந்து வந்த பணம், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அங்கங்கே ஏழைகள்லாம் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் இந்த சூழலை மருத்துவத்திலே பயன்படுத்தி சம்பாதித்த ரத்தம் உரிகிற வியாபாரிகள், அவர்களுக்கு தலை வணங்கி போகிற தலைவர்கள் வாழ்கிற உலகம் இது. எண்ணி பார்ப்போம், மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்வளவு தவறு செய்தாலும் அவர்கள் தேசத்தை விட்டு பறந்து சென்று வெளிநாட்டில் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தேசத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வயலில் ஒரு வீட்டுக்கு ஒரு பம்பு செட்டுக்கு ஒரு கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் எத்தனை பேர் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு பார்க்குறோமே. கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு சீமெண்ணை மண்ணெண்ணை ஊற்றிக்கிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறத பார்க்குறோம். ஆமாம், அன்பிற்குரியவர்களே, ஏழைகள் உறிஞ்சப்படுகிற ஒரு வாழ்க்கை, எல்லாத்தையும் இலவசன்ற கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் நாம் அதை பழகி நம்ம அப்படியே அந்த பொருளை பயன்படுத்தி பழகி போனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கிறது. எல்லாருடைய கையில் இருக்கிற ஃபோன் அதுக்கு சாட்சி இல்லையா? ஒரு ஆசையை தூண்டி ஒரு பொருளை வியாபாரம் செய்து அந்த பொருளுக்கு நம்மை அடிமையாக்கி அதன் வழியாக நம்மை உறிஞ்சி பிழைக்கிறது எல்லாமே இருக்கு இங்கே. இப்படி ஏழைகள் வஞ்சிக்கப்படுகிற நேரத்தில் ஆமோஸ் வெகுண்டு எழுந்தாரே. இன்றைக்கு பல ஆமோசுகள் தேவைப்படுகிறார்கள். முதல் வாசகத்தில் கடவுள் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்டேன், எல்லாம் ஞாபகத்தில் இருக்குன்னு சொல்லி. ஏதோ ஒரு விதத்தில் ஏழைகள் வஞ்சிக்கப்படுகிறாங்க. மிகப்பெரிய அளவில் யோசிக்கக்கூடாது, மிகப்பெரிய அளவில் நாடு தேசம் வங்கினு நாம் இருக்கிற அந்த ஒரு வீடு, நாம் இருக்கிற அந்த ஒரு தெரு, நம்முடைய ஆலயம், ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற கல்வி உதவித்தொகை எல்லாவற்றிலும் பார்க்குறோமே, ஏழைகள் எப்பொழுதுமே வஞ்சிக்கப்படுகிறவளாக இருக்காங்க. இன்றைக்கி நற்செய்தியில் வாசிக்கிறோம், நேர்மையற்ற பணியாளன் வராரு, அந்த நேர்மையற்ற பணியாளர்களைப் போல ஏகப்பட்ட பணியாளர்கள் இருக்கிறார்கள். தலைவன் கொடுத்த பணியை அவன் செய்யாது விடுகிறான். இன்றைக்கி 2 விதமான செய்தி இந்த வாசகத்தில் நம்ம கற்றுக்கணும். ஒன்று, நேர்மை இல்லாதவர்கள் பாவிகள் ஒருபுறம், அதே சமயத்திலே வஞ்சிக்கப்படுகிறவர்களுக்காய் குரல் கொடுக்கிற தலைவன் ஒருபுறம். முதல்ல பார்க்கிறோம், யாரெல்லாம் தப்பு செய்கிறார்களோ அந்த தவறு செய்கிறவர்கள் திருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும், நேர்மையான வழிக்கு மாற வேண்டும் என்பதுதான் செய்தி. அதை நற்செய்தியில் என்ன ஆழமா பார்க்கிறோம், தலைவன் கண்டிக்கிறார், நீ செஞ்ச தப்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு, தப்புக்கு நீ கணக்கு கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னா நீ அதற்கான விளைவுகளை சந்திப்பேன்னு சொல்லுகிற பொழுது அவன் நேர்மையற்ற பணியாளன் தான் இருந்தாலும் தன்னை காத்துக் கொள்வதற்கு முயன்று அதற்கான வழிகளில் செய்கிறான். நம்முடைய வாழ்க்கை யோசிச்சு பார்ப்போம், யாரையாவது ஒருவேளை நம்முடைய வார்த்தையினால, நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பொருளினால, பணத்தினால, இடத்தினால, பத்திரத்தினால நாம் வஞ்சித்திருந்தோம்னு சொன்னா வஞ்சிக்கப்பட்டவருடைய அழுகுறளும் கண்ணீரும் கடவுளை நோக்கி எழும். அந்த கடவுள் நம்மள்ட்ட கணக்கு கேட்பார். ஆபேலுடைய வாழ்க்கையை நம்ம ஞாபகம் வரணும், ஆபேலுடைய ரத்தத்திற்கு கடவுள் காயின்ட்ட கணக்கு கேட்கிறார், அவன் வஞ்சிக்கப்படுகிறான். இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் வேதனைப்படுகிற பொழுது அந்த மக்களுடைய அழுகுறளுக்கு கடவுள் அங்கு கேள்வி கேட்கிறார், இறங்கி வருகிறார். நாம் வஞ்சித்தோம்னு சொன்னா கண்டிப்பாய் கடவுள் நம்மையும் கேள்வி கேட்பார், கண்டிப்பாக கேள்வி கேட்பார். நாம் நினைச்சுக்கிறோம் கண்டிப்பாக நாம் சேர்த்து வச்சிருக்க இந்த பொருள் எல்லாம் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி கடவுள் கண்டிப்பாக நம்மை அந்த பொருள் வழியாக கேள்வி கேட்பார். அந்த பொருள் நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு நமக்கு ஒரு நாள் காமிச்சிருவார். இந்த பெருந்தொற்று காலத்தில் கற்றுக்கிட்ட செய்தி அதுதானே, அந்த பொருள் ஒன்றுமே இல்லை, அந்த பொருளால் நம்முடைய ஆயுளை நீட்டிக்க முடியலை, ஆயுளை கூட்டி கொடுக்க முடியலை. அதே சமயத்தில் இன்னொரு செய்தி பார்க்கிறோமே, கடவுள் ஏழைகள் சார்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அந்த முதல் வாசகத்தில் ஆமோசுடைய சமூக சூழலை பார்க்கிற பொழுது எல்லா இடத்திலையும் தீமை நிறைஞ்சு இருக்குது, ஆமோசால் பொறுக்க முடியவில்லை. அந்த இடத்தில் தாமே இறை வாக்கினர் ஆமோசுலியாக கடவுள் பேசுகிறார், யாரெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்களோ, வேதனைக்குட்படுத்தப்படுகிறார்களோ, உறிஞ்சப்படுகிறார்களோ, அவர்கள் சார்பாக உலகமோ, தலைவர்களோ, அமைப்புகளோ, இயக்கங்களோ வராமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு முதல் வாசகத்தில் கடவுள் செய்கிற சொல்லி, நான் உங்களோடு இருக்கிறேன், அவ்வளவுதான், நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களுக்கு யாருமே துணை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நான் இருக்கிறேன், கண்டிப்பாய் நான் உங்கள் சார்பாய் நிலைப்பாடு எடுப்பேன், இறங்கி வருவேன்னு சொல்லி. நற்செய்தி வாசகத்தில் அந்த தலைவனை பார்க்கிறோமே, அந்த தலைவனை கடவுளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த தலைவன் தன் பணியாளனுடைய தவறை கண்டுபிடிக்கிறார், கடவுள் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய தவறை கண்டுபிடிக்கிறார். அதே சமயத்தில் நம்ம எடுத்துனே தண்டிச்சிடலை, நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையை நீ ஆய்வு செய்து பார், உன் வாழ்க்கை என் வழிகளுக்கு ஏற்றபடி இல்லைன்னு சொன்னால் நான் உனக்கு கணக்கு கேட்பேன், அந்த கணக்கின்படி நீ தவறு செய்தால் தண்டனைக்குள்ளாவாய். தவறை மாற்றி இருக்கிற பொழுது, தவறிடந்து மனம் மாறுகிற பொழுது நீ உண்மையில் அந்த தண்டனை தப்பிப்பாயின்னு சொல்லி. அந்த நேர்மையற்ற பணியாளன் தன்னிடமிருந்து அந்த ஒரு அநீதி செல்வத்தை கொண்டு அவன் தனக்கு நண்பர்களை சேர்த்துக் கொள்கிறான். கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னது, நேர்மையில்லாத செல்வத்தை கொண்டு நண்பர்களை பெற வேண்டும் என்பதா கிடையாது, அதை எடுத்துக்க கூடாது. என்ன வேணால் தப்பு செஞ்சுக்கலாம், காசு சம்பாரிச்சுக்கலாம், கோயிலுக்கு உபயம் செஞ்சால் போதும் பாவம் கழிஞ்சிருச்சு, ஏழைகளுக்கு சோறு போட்டால் போதும் பாவம் கழிஞ்சிருச்சு, இந்த காசை வச்சு கூட்டத்தை சேர்ந்துட்டா போதும் நம்மளை கேள்விக்கு ஆள், அப்படி சொல்ல வரல நற்செய்தி. நற்செய்தி சொல்கிற செய்தி என்ன அப்படின்னா, அந்த தலைவன், அந்த கடவுள் தன் பணியாளன் தன் மக்களுடைய தவறை கண்டித்து சுட்டி காட்டுகிற பொழுது அந்த நேர்மையற்ற பணியாளன் என்ன பண்ணுகிறான், அதை உணர்கிறான், நான் மாட்டிக்கொண்டேன், அவ்வளவுதான், நான் மாட்டிக்கிட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன், ஆனால் என் தலைவன் தாமே எனக்கு ஒரு நேரம், ஒரு கால அவகாசம், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நான் என்னை நிரூபிப்பதற்காக. அவன் என்ன செய்கிறான், இதுவரை நான் கடந்து வந்த வாழ்க்கையிலே ஒரு பாவியாய் வாழ்ந்திருக்கிறேன், பிரச்சனை கிடையாது, ஏன்னா நான் மாட்டிக்கிட்டேன், அந்த தவறுகளுக்கெல்லாம் நான் தண்டனை அனுபவிப்பதா அல்லது என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதா, எனக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு இருக்கு. அவன் என்ன செய்கிறான், இருக்கிற அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தன் எதிர்கால வாழ்க்கையை அவன் காத்து கொள்கிறான். அதுதான் முக்கியம். இதுவரைக்கும் அந்த நேர்மையற்ற பணியாளன் யாருக்காக வேலை செஞ்சான், தன் தலைவனுக்காக அல்ல, தனக்காக வேலை செய்கிறான், தன்னை வளர்த்து கொள்ளுகிறான். ஆனால் இப்போதான் உண்மையான தலைவை நோக்கி திரும்புகிறான். நான் நினச்சிக்கிட்டேன் நான் தான் பெரியாள்னு சொல்லி என்னை தண்டிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், என்னை கணக்கு கேட்க ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும், சரியாக கணக்கு கொடுக்காட்டி எனக்கு தண்டனை, ஆனால் சரியாக கணக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் தப்பிச்சுக்கலான்னு சொல்லி தன் தவறை உணர்ந்தவன் அதற்கேற்றார்போல் தன் வாழ்க்கையை தன் செயல்பாடுகளை எல்லாம் மாற்றிக்கொள்கிறான். பார்த்தீங்களா, அதில் அவன் தப்பிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை நாம் இடைபட்டு பார்க்கிற பொழுது ஒருவேளை தவறு கணக்கு நிறையா இருக்குது, நிறையா தப்பு செஞ்சுருக்கோம், என் வாழ்க்கை இன்றைக்கே நாளைக்கு முடிஞ்சு போகுதுன்னு தெரிஞ்சால் நாமும் நம் தவறை உணர்ந்து மிச்சம் இருக்கிற வாழ்க்கையிலே எப்படி கடவுளுக்கு ஏற்றபடி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்கணும். அந்த நேர்மையற்ற பணியாளன் சொன்ன செய்தி இதுதான், அவன் தன் வாழ்க்கையின் மிச்சம் இருக்கிற நாட்களை தன் தவறை உணர்ந்து கடவுளுக்கு ஏற்றபடி வாழ ஆசைப்பட்டான். கடவுள் அவனுக்கு உண்மைகளை கடைசியாக தண்டனையை நீக்கி அவனுக்கு நல்லதை கொடுக்கிறார். நாம் யோசித்து பார்த்தா அப்படி மாற வேண்டும், அதை நாம் பயன்படுத்த வேண்டும். கடைசியாக சொல்லுகிறாரே, ரெண்டு பேருக்கு பணி செய்ய முடியாதுங்கன்ட்டு. பொதுவாக இந்த ரெண்டு செல்வன்றப்ப மனசுக்குள்ளே வர்றது என்ன அப்படின்னா, ஒன்று காசு வரும், இல்லை பொருள் வரும், இல்லை உலகம் வரும். இல்லை, ரெண்டு தலைவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒருவர் கடவுள், இன்னொருவர் நாம், அவ்வளவுதான். அதை நம்ம உணர வேண்டும். நாம் தான் பொருளை எடுப்பவர்கள், நாம் தான் பணம் சேகரிப்பவர்கள், நாம் தான் ஆசைப்படுபவர்கள். பணமும் பொருளும் ஆசை நம்மளை கொண்டு போயிடல, நாம் தான் அதற்கு பின்னால் போகிறோம். நாம் யாருக்கு பணிவிடை செய்ய போகிறோம் யோசித்து பார்க்கணும். நமக்கு கணக்கு கேட்டு அந்த கணக்கின்படியாக ஆசீர்வாதத்தை தண்டனையை கொடுக்க போகிற கடவுளுக்கு ஏற்றபடி வாழப்போகிறோமா, அல்லது நம்முடைய விருப்பப்படி வாழ்ந்து நம்ம அழிஞ்சு போக போகிறோமா, இது யோசிச்சு பார்க்கணும். அந்த தலைவன் செஞ்சது, அந்த பணியாளன் செஞ்சது அதுதான். அவன் தன்னை நினச்சிக்கிட்டான், தலைவர் கணக்கு கேட்க மாட்டார், எப்படி வேணால் ஊதாரியத்தனமாக இருக்கலாம், செய்கிற இந்த செயல் வழியாக நமக்கு நிறையா லாபம் வரும்னு சொல்லி ஒரு நாள் வந்தது. அதுதான் முதல் வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கின வழியாக கடவுள் சொல்கிறாரே, உங்கள் தவறுகளுக்கு நான் கேட்பேன்னு சொல்லி அந்த நாள் இன்னைக்கு நற்செய்தியில் கேட்ட அந்த வார்த்தை, அந்த நாளில் அவர் கணக்கு கேட்கிறார். கண்டிப்பாக கடவுள் நம்ம எல்லாரையும் கணக்கு கேட்பார். எப்படி நாம் வாழ்ந்திருக்கிறோம், எப்படி வாழ்ந்திருக்கிறோம், நமக்காக வாழ்கிற ஒரு குறுகிய வாழ்க்கை, நமக்காக வாழ்கிற வாழ்க்கையில் எப்போவுமே அன்பர்களே ஒரு குறுகிய வட்டம் இருக்கும், ஒரு குறுகிய வட்டம் இருக்கும். என்னதான் கடவுளுக்காக வாழ்ந்தாலும், கோயிலுக்கு போனாலும், ஜபம் செஞ்சாலும் சரி, ஒரு மனிதன் தன்னை கடக்க முடியவில்லை, தன்னை வெல்ல முடியலன்னு சொன்னால் அந்த மனிதனால் நேர்மையாய் வாழவே முடியாது. ஏன், அவர் எவ்வளவு பெருங்கூட்டத்தில் இருந்தாலும் அந்த பெருங்கூட்டத்தில் தனக்குரிய அந்த ஒரு கவனத்தை, தனக்குரிய இடத்தை, தனக்குரிய பெருமையை, தனக்குரிய பொருளை, தனக்குரிய லாபத்தை எப்பொழுதும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கோயிலில் பெரிய பொறுப்பில் இருக்கலாம், ஜெபக்கூடங்களில் மிகப்பெரிய ஊழியராக இருக்கலாம், அவர் தன்னை கடந்து வரலன்னு சொன்னால் அவர் எந்த தலைவருக்கு பணி செய்கிறார் தெரியுமா, எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்கல்ல, அவர் தனக்கே பணி செய்கிறார். அப்படி பணி செய்கிற பொழுது அவர் மறைவாய் பல தவறுகளை செய்ய வாய்ப்பு உண்டு. ஆனால் அது உலகம் அறியாமல் இருக்கலாம், கடவுள் கண்டிப்பாய் கணக்கு கேட்பார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அழிந்து போகிற உலகம் அல்ல, மாறி வருகிற உலகம் அல்ல, மாறாத கடவுளை, மாறாத தேவனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனெனில் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்மையும் காண்கிறார், நம்மை ஆய்வுக்குட்படுத்துவார், நம்மை கேள்வி கேட்பார். சும்மா வாழ்க்கை கடந்து போயிடாது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும், எல்லாவற்றுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த கணக்கு கடவுள்கிட்ட கொடுக்கணும். பவுல் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, இறையாட்சி எதில் இருக்குது, இறையாட்சி சொல்லிலும் பேச்சிலும் கிடையாது, இறையாட்சி என்பது அது செயலில் இருக்குன்னு சொல்கிறார். இந்த ரெண்டு தலைவர் இருக்கும் பொழுது கடவுளை யார் தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் தன் இறையாட்சியை வெறும் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, வாழ்க்கை கேட்டபடி செயலிலே மாற்றிக்கொள்வார். எது கடவுளுக்கு பிடிக்கும், கடவுளுக்கு அநீதி பிடிக்காது, நேர்மை பிடிக்கும், நீதி பிடிக்கும், அதை தேர்ந்து செய்வார். ஆனால் எந்த ஒரு மனிதன் சும்மா செயல்பாட்டில் காமிச்சிக்காமல் வார்த்தையில் மட்டும் இருக்காரோ அவர் வார்த்தையில் கடவுளை புகழ்வார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மாதிரி தான், உதடுகள் கடவுளை போற்றுமானால் உள்ளம் தொலைவில் இருக்கும் பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கையில் பார்ப்போம், அவர் தனக்கென ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். இந்த நேர்மையற்ற பணியாளனை போல அவர் தனக்கென செல்வங்களை பொருளை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பார். கடைசியில் அவர் எண்ணி கலங்கினபடியான சூழல் அப்படி சுயநலமே வாழ்கிற எல்லாருக்குமே வரும். நம் சுயநல வட்டங்களை எல்லாம் நாம் கடப்போம். கடவுளை நம் முழு முதல் தலைவனாய் தேர்ந்தெடுப்போம். அந்த ஒரு கடவுளுக்கு மட்டுமே நாம் ஊழியம் செய்வோம். சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயல் வழியாக நாம் ஒருவருக்கு ஊழியம் செய்வோம். யாரையும் வஞ்சிக்காமல் நேர்மையான வாழ்க்கை வாழ்வோம். அடிக்கடி நம்மையே நாம் சுய பரிசோதனைக்கு உட்படுத்துவோம். தவறு செய்கிற பொழுது தவறிலிருந்து மனம் மாறி வருவோம். ஒருவேளை கடவுள் நமக்கு கணக்கு கேட்கிற பொழுது நாம் நீதி உள்ளவர்களாய், நேர்மையுள்ள பணியாளர்களாய் கடவுளுடைய பார்வையில் நிற்போம். நம்மை தாழ்த்தி கடவுளை உயர்த்துகின்ற பொழுது யாருக்காய் நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த கடவுள் தாமே உரிய காலத்தில் நம்மையும் உயர்த்துவார், நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.